ಆಲ್ ಇಂಡಿಯಾ ರೇಡಿಯೋ மனதின் குரல். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். இன்று மனதின் குரலை ஒலிக்கச் செய்ய எனது மனம் இடம் கொடுக்கவில்லை, கனக்கிறது. மனம் கவலையில் ஆழ்ந்து கிடக்கிறது. கடந்த மாதம் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தபோது ஆலங்கட்டி மழை, பருவம் தப்பி பெய்யும் மழை, விவசாயிகளின் பெருந்துயரம் ஆகியவை நடைபெற்றிருந்தன. சில நாட்கள் முன்பாக கூட பீகார் மாநிலத்தில் திடீரென்று பேய்க்காற்று வீசியது. அதில் பல பேர்கள் உயிரிழந்தார்கள். கணிசமான இழப்பு ஏற்பட்டது. நேற்று சனிக்கிழமையன்று பயங்கரமான நிலநடுக்கம் உலகத்தையே உலுக்கியது. ஏதோ இயற்கை பேரழிவுகள் சங்கிலித் தொடர் போல நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் பயங்கரமான நிலநடுக்கத்தின் கோரத்தாண்டவம். இந்தியாவிலும் கூட இந்த நிலநடுக்கம் சில மாநிலங்களின் பல பகுதிகளில் பல உயிர்களை குடித்திருக்கிறது. பலரது உடைமைகள் அழிந்துபட்டிருக்கின்றன. ஆனால் நேபாளம் சந்தித்திருக்கும் பேரழிவோ படுபயங்கரமானது. நான் 2001 ஜனவரி மாதம் 26 குஜராத்தின் கச் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். இந்த பேரழிவு எத்தனை கொடூரமானதாக இருக்கும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நேபாளம் எப்படிப்பட்ட துயரத்தை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களின் குடும்பங்களின் மனோநிலை எப்படி இருக்கும் என்ற இவற்றையெல்லாம் என்னால் மனதில் எண்ணி பார்க்க முடிகிறது. ஆனால் எனதருமை நேபாள நாட்டு சகோதர சகோதரிகளே, இந்துஸ்தானம் உங்களின் சங்கட காலத்தில் உங்களுக்கு துணை நிற்கிறது. நேபாளத்திலும் சரி, இந்துஸ்தானத்தின் நிலநடுக்கம் பாதிப்பு ஏற்பட்டுள்ள பிற பகுதிகளிலும் சரி, உடனடி நிவாரணத்துக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. முதன்மையான செயல் ரெஸ்கியூ ஆபரேஷன், அதாவது மீட்பு நடவடிக்கை. இப்போதும் கூட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி கிடக்கும் பல பேர்கள் உயிரோடு இருக்கலாம். அவர்களை உயிரோடு மீட்டெடுக்க வேண்டும். வல்லுநர்களின் குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடவே இந்த பணியில் சிறப்பு பயிற்சி பெற்ற ஸ்னிஃபர் டாக்ஸ், மோப்ப நாய்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மோப்ப நாய்கள் இடிபாடுகளுக்கு இடையே யாரேனும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை மோப்பம் பிடித்து காட்டிக் கொடுக்கும். அதிக எண்ணிக்கையில் மக்களின் உயிரை காப்பதே எங்களது முழு முயற்சியாக இருக்கும். மீட்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு ரிலீஃப் ஆபரேஷன்ஸ், நிவாரண நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாக வேண்டும். ரீஹாபிலிட்டேஷன், மறுசீரமைப்பு பணிகள் நீண்டகாலம் தொடரக்கூடும். ஆனால் மனிதத்துவத்துக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. 125 இந்தியர்களுக்கும் நேபாளிகள் சொந்தக்காரர்கள். அவர்களது துயரம் நமது துயரம். இந்த துயரம் நிறைந்த வேளையில் ஒவ்வொரு நேபாளியின் கண்ணீர் துடைக்கவும், அவர்களை கைப்பிடித்து கரை சேர்க்கவும், துணை நிற்கவும் பாரதம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும். கடந்த நாட்களில் ஏமன் நாட்டில் நமது ஆயிரக்கணக்கான இந்திய சகோதர சகோதரிகள் சிக்கியிருந்தார்கள். போரின் கோர தாண்டவத்துக்கு இடையே குண்டு மழைக்கு நடுவே இந்தியர்களை மீட்பது, அதுவும் உயிரோடு மீட்பது என்பது ஒரு மகத்தான பணி மட்டுமல்ல, இடர்கள் நிறைந்ததும் கூட. ஆனால் இதை நம்மால் சாதிக்க முடிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு வாரமே ஆன ஒரு குழந்தையை மீட்டு கொண்டு வந்தபோது மனிதத்துவத்தின் ஆற்றல் வெளிப்பட்டது. குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மரணத்தின் கருமை கப்பி கிடக்கிறது. இந்த நிலையில் பிறந்து ஒரு வாரமே ஆன ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடிந்திருக்கிறது மனதுக்கு நிறைவே அளிக்கிறது. கடந்த நாட்களில் நான் அயல் நாடுகளில் எங்கு சென்றாலும் ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஏகப்பட்ட பாராட்டுக்கள் கிடைத்தன. அது ஏமன் நாட்டில் நாம் கிட்டத்தட்ட 48 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களை காப்பாற்ற முடிந்திருக்கிறது என்பதற்காகத்தான். அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான் என பல நாட்டு குடிமக்களுக்கும் நாம் உதவியிருக்கிறோம். இதன் காரணமாக பாரத கலாச்சாரத்தின் மாபெரும் குணமான சேவா பரமோ தர்மஹா, அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது. நமது வெளியுறவு அமைச்சகம், விமானப்படை, கடற்படை ஆகியன மிகவும் சாகசத்தோடும் பொறுப்புணர்வோடும் இந்த பணியை நிறைவேற்றியிருக்கும் இந்த நிலையில் இவர்களது இந்த மகத்தான சேவை இனிவரும் காலங்களில் மாறாத ஒரு முத்திரை பதிக்கும் என்று நான் நம்புகிறேன். எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் அனைவரும் இதிலிருந்து பாதுகாப்பாக மீள முடிந்திருக்கிறது என்பது எனக்கு பெருமகிழ்ச்சியை அளிக்கிறது. அண்மையில் நான் பிரான்ஸ் நாடு சென்றிருந்தபோது முதலாம் உலகப் போரில் மாண்டவர்களுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு நினைவு சின்னத்துக்கு சென்றேன். அதற்கு ஒரு சிறப்பான காரணமும் உண்டு. நடப்பாண்டு முதலாம் உலகப் போரின் நூற்றாண்டு நிறைவை குறிக்கும் ஆண்டு என்பது ஒரு பக்கம். இது முதலாம் உலகப் போரில் பங்கெடுத்த இந்திய வீரர்களின் சாகசத்துக்கும் தியாகத்துக்கும் நூற்றாண்டாக திகழ்கிறது என்பது இன்னொரு பக்கம். மேலும் சேவா பரமோ தர்மஹா என்ற உன்னதமான கோட்பாட்டை எப்படி நமது நாடு நடைமுறைப்படுத்தியது என்பதற்கும் இது ஒரு நூற்றாண்டு கால நிறைவு. 1914 ஆண்டு தொடங்கி 1918 வரை முதலாம் உலகப் போர் நடைபெற்றது. 15 லட்சம் இந்திய வீரர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த போரில் தியாகம் செய்தார்கள் என்பது பல பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்திய போர் வீரர்கள் தங்கள் நாட்டுக்காக உயிர் துறக்கவில்லை. இந்தியாவுக்கு எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. எந்த நாட்டையும் ஆக்கிரமிக்க வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. ஆனால் இந்தியர்கள் ஒரு ஆச்சரியமான சாகசத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த முதலாம் உலகப் போரின் போது கிட்டத்தட்ட நமது 74,000 இந்தியர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் என்பதும் கூட பல பேர்களுக்கு தெரியாது. இவர்களில் சுமார் 9,200 வீரர்களுக்கு கேலண்ட்ரி அவார்டு, சாகசத்துக்கான விருது அளிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மேலும் 11 வீரர்களுக்கு மிகவும் உயர்ந்த விருதான விக்டோரியா கிராஸ் விருது வழங்கப்பட்டது. இது உண்மையிலேயே நமக்கு கௌரவம் அளிக்கும் விஷயம். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில் இந்த போர் நடைபெற்ற போது 1915 ஆண்டு மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 4,700 இந்திய வீரர்கள் உயிர்த்தியாகம் புரிந்திருந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் வகையில் பிரான்ஸ் நாடு அவர்களுக்கு என பிரத்யேகமாக ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தியது. நான் அங்கே என் அஞ்சலியை செலுத்தச் சென்றேன். நமது முன்னோர்களின் வீரத்துக்கு தலைவணங்கச் சென்றேன். உலகின் அமைதிக்காகவும் நலனுக்காகவும் மகிழ்வுக்காகவும் இந்த நாடு சிந்திக்கிறது, செயல்படுகிறது, தேவை ஏற்பட்டால் உயிர்த்தியாகமும் செய்கிறது. இதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உலகுக்கு எடுத்து காட்டுகின்றன. ஐநாவின் அமைதிப்படையில் பங்கு பெறும் படையினரின் எண்ணிக்கையில் பாரதம்தான் முதலிடம் வகிக்கிறது. இது நமக்கெல்லாம் பெருமிதம் அளிக்கும் விஷயம் அல்லவா? கடந்த நாட்களில் 2 மகத்தான செயல்களை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நாம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் 125வது ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிறோம். பல ஆண்டுகளாகவே மும்பையில் அவருக்கென்று ஒரு நினைவு சின்னம் அமைக்கும் நிலம் தொடர்பான விவாதம் நடைபெற்று வந்தது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கரின் நினைவு சின்னம் அமைக்க தேவையான நிலத்தை அளிக்க பாரத அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை நிறைவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதேபோல உலகம் முழுமைக்கும் இந்த மாமனிதர் பற்றி தெரிய வேண்டும், அவரது எண்ணங்கள் பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவரது செயல்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புதுதில்லியில் பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரில் ஒரு சர்வதேச மையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் கூட பல ஆண்டுகளாகவே தீர்மானிக்கப்படாத ஒன்றாகவே இருந்து வந்தது. இதையும் கூட நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த மையத்துக்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறோம். 20 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத ஒன்றை 20 மாதங்களுக்கு உள்ளாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியை பூண்டிருக்கிறோம். எனது மனதில் வேறு ஒரு சிந்தனையும் எழுகிறது. இன்றும் கூட தங்கள் தலைகளில் கழிவுகளை சுமக்கும் குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கின்றதே, இந்த நிலையை நீட்டிப்பது நமக்கு அழகா? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 125 ஆண்டை கொண்டாடும் இந்த உன்னதமான காலகட்டத்தில் இனியும் நம் நாட்டில் இப்படி கழிவுகளை தலையில் சுமக்க வேண்டிய அவல நிலை தொடரக்கூடாது என்று நான் அரசு துறைகளிடம் வலியுறுத்தி கூறினேன். இதை இனிமேலும் நாம் பொறுத்து கொள்ள முடியாது. இதில் சமூகத்தின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. அரசும் இதில் தனது கடமையை ஆற்ற வேண்டும். எனக்கு இதில் மக்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இந்த பணியை நாம் செய்தாக வேண்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் கல்வி கற்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார். இன்றும் கூட நமது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் கல்வி சென்று சேரவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கரின் 125 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நமது கிராமங்களிலும் நகரங்களிலும் நாம் வசிக்கும் பகுதிகளிலும் ஏழையின் எந்த ஒரு குழந்தையும் கல்வியறிவு இல்லாது இருக்கக்கூடாது என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம். அரசு தன் கடமையை ஆற்ற வேண்டும். சமுதாயம் இதில் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இப்படி செய்தால் நம்மால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியையும் வருத்தமளிக்கும் வேறு ஒரு தகவலையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவின் 2 பெண்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பெருமிதம் அளிக்கிறது. ஒரு பெண் சைனா நெஹ்வால் பேட்மிண்டன் விளையாட்டில் உலகிலேயே முதலிடம் பெற்றார். 2வது பெண் சானியா மிர்சா டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 நிலையை அடைந்தார். இருவருக்கும் வாழ்த்துக்கள். நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்மவர்களின் சாகசத்தையும் சாதனையையும் நினைக்கும்போது பெருமிதம் பொங்குகிறது. ஆனால் சில வேளைகளில் நாமுமே கூட கோபத்துக்கு உள்ளாக நேரிடுகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதி ஆட்டத்தில் நாம் ஆஸ்திரேலியாவிடம் தோற்க நேர்ந்தது. சில பேர்கள் இந்த தோல்விக்காக நமது ஆட்டக்காரர்களை பழிக்க பயன்படுத்திய சொற்களும் நடந்து கொண்ட விதமும் கண்ணியமானவையாக இல்லை. நாட்டு மக்களே, தோல்வியே இல்லாத ஒரு ஆட்டம் என்பது உண்டா? வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் அங்கங்கள் தாமே. நமது விளையாட்டு வீரர்கள் தோல்வி காண நேர்ந்தால் இந்த சங்கடம் நிறைந்த வேளையில் நாம் அவர்களுக்கு மனோபலம் அளிக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு புதிய உற்சாகம் ஊட்ட வேண்டும். இனிவரும் காலங்களில் நாம் தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாட்டின் கௌரவம் தொடர்பான விஷயங்களில் நாம் ஒருகணப்போது கூட நிதானம் இழந்து வினையாற்றுவதிலோ எதிர்வினை புரிவதிலோ சிக்கிக்கொள்ள வேண்டாம். எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்து தொடர்பான விஷயம் என்றாலும் கூட உடனடியாக ஒரு கும்பல் கூடிவிடுகிறது, வாகனத்தை தீக்கிரையாக்கி விடுகிற நிலைமை எனக்கு கவலை அளிக்கிறது. விபத்துக்கள் நடைபெறக்கூடாதுதான், அரசும் கூட அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நாட்டு மக்களே, இதுபோன்று கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் நாம் லாரியை எரித்தாலோ பிற வாகனங்களை தீக்கிரையாக்கினாலோ மாண்டவர் மீண்டு வருவார்களா? நமது மனதின் உணர்வுகளை நிதானமாக வைத்துக்கொண்டு சட்டம் தன் கடமையை ஆற்றக்கூடிய வகையில் நம்மால் செயல்பட முடியாதா? இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்று எனது மனம் இவை போன்ற நிகழ்வுகளால் மிகவும் கனத்து போயிருக்கிறது. குறிப்பாக இயற்கை சீற்றங்கள் காரணமாக. ஆனால் இவற்றின் மத்தியிலும் கூட தைரியத்தோடும் திட நம்பிக்கையோடும் நாட்டை முன்னேற்றுவோம். நாட்டின் குடிமக்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவோ பாதிக்கப்பட்டவர்களாகவோ சுரண்டப்பட்டவர்களாகவோ ஏழ்மையில் வாடுபவர்களாகவோ பழங்குடியினராகவோ கிராமத்தவர்களாகவோ விவசாயிகளாகவோ சிறிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அவர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும் நலன் பயக்கும் பாதையில் நாம் உறுதிபூண்டு முன்னேறுவோம். மாணவர்களின் தேர்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன. குறிப்பாக 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடுமுறை நாட்களின் உல்லாசத்துக்கு திட்டமிட்டிருப்பார்கள். உங்கள் விடுமுறை காலம் இனிமையாக இருக்க உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஏதேனும் புதியவைகளை கற்கவோ தெரிந்து கொள்ளவோ வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆண்டு முழுவதும் நீங்கள் கடுமையான உழைப்பில் ஈடுபட்டீர்கள். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சில இனிமையும் மகிழ்வும் நிறைந்த கணங்களை கழிக்க வேண்டும். இதுதான் என் விருப்பமும் கூட. உங்கள் அனைவருக்கும் எனது நல்வணக்கங்கள். நன்றி.
மனதின் குரல். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.